அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் நாமத்தில் நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் ஆதாமின் குமாரர்களாகிய காயின் ஆபேல் இருவரை பற்றி நாம் பார்த்தோம். அவர்கள் இருவரும் எப்படி இறைவனுக்கு குர்பான் செலுத்தி அவனை தொழுது கொண்டார்கள் என்று பார்த்தோம். காயின் தான் விளைவித்த சிலதை இறைவனுக்கு கொடுத்தான். ஆனால் ஆபேல் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தன் பாவங்களை மூலம் குர்பானாக இறைவனுக்கு கொடுத்தான். இறைவன் ஆபேலை அங்கீகரித்து காயினை நிராகரித்தான் என்று இறைவாக்கியம் கூறுகிறது. இறைவன் காயினை நிராகரித்து ஏன் ஆபேலை அங்கீகரித்தான்? இறைவனின் மார்க்கம் இரத்தத்தின் குர்பானை நியமித்தபடியால் இறைவன் கேட்டுக்கொண்ட குர்பானை ஆபேல் நம்பி அதை கொண்டு வந்ததால் இறைவன் ஆபேலை நீதிமானாக அங்கீகரித்தான். ஆனால் காயின் தன் சொந்த விருப்பத்தின்படி வழியின்படி தன் விளைச்சலை இறைவனுக்கு முன்பாக குர்பானாக கொண்டு வந்தபடியால் இறைவன் காயினை நிராகரித்தான். இன்று காயின் ஆபேலை பற்றி அறிந்து இந்த பாடத்தை நிறைவாக்கப் போகிறோம். காயினின் குர்பானை இறைவன் அங்கீகரிக்க மறுத்த பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 4:5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. காயின் ஏன் கோபமடைந்தான்? அதை புரிந்து கொள்வது கடினமல்ல. உதாரணமாக, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்றால் அதை பார்க்கும் ஒருவர் அந்த தவறை சுட்டிக்காட்டும்போது, ஒன்று, நான் அதை ஏற்றுக்கொண்டு அதை சரிபடுத்திக் கொள்ளலாம், அல்லது நான் கோபப்பட்டு என்னுடைய தவறிலே தொடர்ந்து நீடிக்கலாம். இதுவே எனக்கு உபதேசம் செய்தவருக்கு நான் கொடுக்கும் பிரதிபலிப்பாயிருக்கும். காயின் இறைவனுக்கு படைத்த குர்பானானது பலனற்றது என்பதை அவன் உணரும்படியாக இறைவன் காயினை நிராகரித்தான். ஆபேல் செய்தது போலவே காயினும் இறைவனின் விருப்பம்படி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை குர்பானாக கொண்டு வர வேண்டும் என்ற இறைவன் விரும்பினான். பாவ மன்னிப்பு என்ற சரியான பாதையிலே காயினை நடத்த வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். எப்படியும் காயின் இறைவன் தன்னுடைய குர்பானை நிராகரித்ததை கண்டபோது அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக கோபப்பட்டதோடு மனம் உடைந்தவனாக திரும்பி போனான். ஆதியாகமம் 4:6-7 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படித்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இறைவன் காயினிடம் ஏன் இவ்விதமாக கேட்டான்? காரணம், இறைவன் காயினை தண்டிக்க விரும்பவில்லை. காயின் தன் பாவத்திற்காக மனம் வருந்தி மனம் திரும்பி இறைவனின் வழியை பின்பற்ற வேண்டும். பாவம் என்கிற சத்ரு காயினை மோசம் போகாதபடி காயினை இறைவன் எச்சரித்தான். பாவம் என்பது என்ன? அது ஒரு உலகளாவிய பிரச்சனை. அது நமக்கு மிகவும் மோசமான எதிரி. பாவம் என்பது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த பாம்புக்கு ஒப்பானது. ஒரு பெரிய காட்டையே கொளுத்திவிடக்கூடிய ஒரு சிறிய நெருப்புப் பொறியை போன்றது. உலகத்தையே பற்றவைக்கும் ஒரு நெருப்பை போன்றதுதான் பாவம். யாக்கோப்பு 4:17 1 யோவான் 3:4-8 வசனத்தின்படி, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறவன். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவமானது மனித சரீரத்தில் ஊடுருவி நன்மைக்கும் உண்மைக்கும் எதிராக போராடக்கூடியது. பாவம் என்பது இறைவனின் நாட்டத்திற்கு ஒத்துப்போகாதது. பாவம் என்பது இறைவார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படியாமல் போகச் செய்வது தன் சொந்த வழியிலே நடக்க செய்கிறது. ஏசையா 53:6 வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? 2 தெசலோனிக்கியர் 1:9 வாசிக்க கேட்போம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இறைவன் நியமித்த இரட்சிப்பின் மார்க்கத்தில் வருகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆனால் சத்தியத்திற்கு மாறாக நடப்பவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினையும் நியாய தீர்ப்பும் வந்தடையும். எப்படியும் வேதம் இவ்விதமாக கூறுகிறது. 2 பேதுரு 3:9 வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். காயின் பாவத்தில் அழிந்து போகும்படியாக இறைவன் விரும்பவில்லை. காயின் மனம் திரும்ப வேண்டும் என்றே இறைவன் விரும்பினான். அநீதியின் மார்க்கத்தை கைவிட்டு விடுதலை அவன் தெரிந்து கொண்டு நீதியின் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அவன் அநீதியின் மார்க்கத்தை தெரிந்து கொண்டான். கடந்த பாடத்திட்டத்திலே பாவிகள் மனம் திரும்பி நீதியின் மார்க்கத்தை பின்பற்றும்படியாக இறைவன் நியமித்த திட்டத்தை பார்த்தோம். ஆபேல் இறைவாக்கே நம்பி தன் பாவத்தை மூடக்கூடிய பழுதற்ற ஒரு குர்பானை செலுத்தினான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற இறைவாக்கை நம்பினான். ரோமர் 3:23 எபிரேயர் 9:22 வாசிக்க கேட்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குரிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலில்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆட்டுக்குட்டின் இரத்தம் சிந்தப்பட்டதால் இறைவனுக்கு முன்பாக ஆபேல் ஒரு தெளிந்த மனமுடையவனானான். ஆபேல் தன் மனதில் தான் குற்றவாளி, குற்ற மனப்பான்மை உடையவன், தண்டனைக்கு உரியவன் என்பதை அறிந்திருந்தாலும் இறைவனின் திட்டப்படி ஒரு குர்பானை செலுத்தினபடியால் இறைவனுக்கு முன்பாக தான் குற்றவாளி அல்ல, தன் பாவம் மூடப்பட்டிருக்கிறது என்ற தெளிந்த மனசாட்சி உடையவனானான். மனிதனுடைய பாவத்தின் தண்டனையான மரணத்தை என்றென்றுமாக நீக்கி போடத்தக்க ஒரு மீட்பர் இந்த உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை குர்பானாக ஒப்புக் கொடுப்பார் என்ற சம்பவத்திற்கு இது ஒரு நிழலாகவே காணப்படுகிறது. காயின் தன் வாயால் இறைவனை மகிமைப்படுத்தியிருந்தாலும் அவனுடைய கிரியைகள் அவனை இறைவனை விட்டு தூரமாக்கின. இறைவனின் குற்றத்திற்கு மாறாக காயின் செலுத்தின கனிவகைகள் பிரயோஜனமற்றதாக போய்விட்டன. காரணம், இறைவன் நியமித்த ஆட்டுக்குட்டியை குர்பான் செலுத்த வேண்டும் என்று இறைவன் நியமித்த காரியத்தை காயின் மீறிவிட்டான். காயினுடைய அப்பிரயோஜனமான குர்பானை இறைவன் நிராகரித்த பிறகு என்ன நடந்தது என்பதை ஆதி ஆகமம் 4:8 வாசிக்க கேட்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் என்ன செய்தான்? மனம் திரும்பினானா? இறைவனை நம்பி அவன் விரும்பின குர்பானை இறைவனுக்கு முன்பாக செலுத்தினானா? இல்லை, ஆபேலை கொலை செய்ததன் மூலம் பாவத்தின் மேல் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டான். இறைவன் எதிர்பார்த்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்துதல் என்னும் குர்பானுக்கு பதிலாக காயின் ஆபேலை கொலை செய்வதன் மூலம் ஆபேலின் இரத்தத்தை சிந்தினான். இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தன்னுடைய சகோதரனையே கொலை செய்யும் எண்ணத்தை காயினின் சிந்தனையில் வைத்தது யார்? காயின் யாருக்கு கீழ்ப்படிந்தான்? காயின் சாத்தானுக்கு செவி கொடுத்தான். இறைவேதம் இப்படியாக சொல்கிறது. 3:12 வாசிக்க கேட்போம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாயிருந்தது தானே? இறைவன் சொன்னது போல இரண்டு விதமான கூட்டம் ஜனங்கள், அதாவது இறைவனை பின்பற்றும் கூட்டம் ஒன்று, இப்லீஸை பின்பற்றும் கூட்டம் ஒன்று என்று இருவகை கூட்டம் ஜனங்கள் இருப்பார்கள் என்று இறைவன் கூறியதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆபேல் இறைவன் சொன்னதை நம்பி இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததால் அவன் இறைவனின் கூட்டத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஆனால் காயின் இறைவாக்கை நம்பாமல் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவன் இப்லீஸ் கூட்டத்தில் உடையவனாக மாறிப்போனான். காயின் தன் இளைய சகோதரனை கொலை செய்துவிட்ட பிறகு இறைவன் காயினிடம் என்ன சொன்னான் என்பதை பார்ப்போம். ஆதி ஆகமம் 4:9-12 வாசிக்க கேட்போம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். காயினை பார்த்து இறைவன் சொன்னது என்ன? நீ பூமியில் பயிரிடும் எந்த பயிரும் தன் பலனை தராது. மாடு தன் கன்றுக்குட்டியை உதைத்தாலும் அதை வெறுக்காது என்று ஒரு பழமொழி உண்டு. காயினை இறைவன் தண்டித்தது அவனை அழித்துப் போடும்படியாக அல்ல, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதே இறைவனின் நோக்கமாயிருந்தது. இருந்தாலும் காயின் என்ன செய்தான்? மனம் திரும்பினானா? இல்லை, அவன் மனம் திரும்பவில்லை. ஆதியாகமம் 4:16 இப்படியாக வாசிக்க கேட்போம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அதற்கு பிறகு காயின் இறைவனை விட்டு தூரமாக போய்விட்டான். இறைவனுக்கு தன் முதுகை காட்டினான். இறைவன் காயினை விட்டு தூரமாக போகவில்லை, காயின் தான் இறைவனை விட்டு தூரமாக போனான். இன்று ஆதாமின் சந்ததியினர் அநேகர் காயினைப் போலவே அவனை பின்பற்றி தங்கள் சொந்த வழியை தெரிந்து கொண்டு இறைவனை விட்டு தூரமாக போய்விடுகிறார்கள். தங்கள் உதட்டினால் இறைவன் நல்லவன் எனக் கூறும் அநேகர் தங்கள் உள்ளத்தினால் இறைவன் வெகு தொலைவில் இருக்கிறான், அவனை ஒருவனும் காண முடியாது என்று நம்புகிறார்கள். சரியாக பார்ப்போமானால் இறைவன் ஒருவருக்கும் தூரமானவரல்ல. அவனே மனிதனுக்கு மூச்சு, வாழ்க்கை, இன்னும் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனே கொடுக்கிறான் என்று இறைவாக்கு கூறுகிறது. நம்முடைய இருதய துடிப்பை விட இறைவன் நமக்கு மிக சமீபத்தில் இருக்கிறார். இறைவன் உங்களை தனிப்பட்ட முறையில் அறிந்தவனாக இருப்பதோடு நீங்கள் இறைவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறோம். இன்னும் அநேகர் இறைவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்ள முன் வராததற்கு காரணம் என்ன? இறைவாக்கு இந்த கேள்விக்கு இவ்விதமாக பதில் கூறுகிறது. யோவான் 3:19-20 வாசிக்க கேட்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இறைவாக்கு காயினை போல தங்கள் முதுகை காட்டுவதால் இன்சான இறைவனை சரியாக அறிய முடிவதில்லை. தாவூத் நபி கூறுகிறார், சங்கீதம் 119:105 இவ்வாறாக வாசிக்க கேட்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இறைவாக்கு என்னும் ஒளிக்கு உங்கள் முதுகை காட்டினால் இருளின் அந்தகாரத்திலிருந்து ஒருபோதும் நீங்கள் இறைவனின் ஒளியினிடத்திற்கு வர இயலாது. இறைவன் உங்களுக்கு வெகு தொலைவில் இருப்பவனைப் போலானான். இறைவன் தான் இன்னும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு முன்பாக உன் பக்கத்தில் இருக்கிறான் என்பதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறான். இறைவன் உங்களை நேசிப்பதோடு உங்களிடம் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறான். ஆனால் நீங்கள் தன் இருதயத்தை கடினப்படுத்தி இறைவனுடைய வாக்கை ஏற்க மறுத்த காயினைப் போல இருக்கலாகாது. காயின் அப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று இறைவன் விரும்பினதைப் போல ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். மனம் திரும்புதல் என்றால் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? மனம் திரும்புதல் என்றால் உங்கள் நினைவுகளும் செயல்களையும் மாற்றிக்கொள்வதும். மனம் திரும்புதல் என்பது உங்கள் குறைகளை இறைவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தல். நான் என்னுடைய நினைவின்படி நீர் எனக்கு நியமித்த இரட்சிப்பின் வழியைப் பற்றி தவறான சிந்தனையுடையவன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்கள் நிலையை உணர்ந்து மனம் திரும்பி இறைவனின் மீட்பின் வழிக்கு ஒப்புக் கொடுப்பதைத் தவிர வேறு மார்க்கமில்லை. ஒருவனின் மனம் திரும்புதல் என்பது ஒரு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து மற்றொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் செல்வது போல. உதாரணமாக சென்னையிலிருந்து டெல்லி போகும் ரயில் ஏறுவது போல என்று வைத்துக் கொள்வோம். நாம் வண்டியில் ஏறி அமர்ந்து வண்டி சற்று தூரம் போன பிறகு அந்த வண்டி நாம் எதிர்பார்த்தபடி டெல்லி செல்லும் வண்டி அல்ல. அது கேரளாவிற்கு போல வண்டி. அது டெல்லி போகாது என்று அறிந்த பின் அடுத்த ஸ்டாப்பில் நாம் இறங்கி சரியான வண்டியை தேடி போய் ஏறிக்கொள்ள வேண்டும். இரண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் போகும் வண்டி நாம் போக நினைத்த இடத்திற்கு போகாது என்பதை அறிந்த பின் அதிலிருந்து இறங்குவதோடு நாம் போக வேண்டிய இடத்திற்கு போகும் வண்டி எது என்று தெரிந்து அதில் ஏறிக்கொண்டால்தான் நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருவோம். மனம் திரும்புதல் என்பதும் அப்படிதான். தவறானதை தள்ளிவிட்டு சரியானதை தெரிந்து கொள்வது. மனம் திரும்புதலின் இருபக்கம் ஒன்று உங்கள் சொந்த நினைவு பாவம் அக்கிரமங்களிலிருந்து நீங்கள் போகும் தவறான பாதையிலிருந்து விலகுவதும், அடுத்து இறைவன் நமக்கு நியமித்த நீதியின் பாதையை தெரிந்து கொண்டு அதில் தொடர்வதுமே. காயினை பொறுத்தவரை அவன் மனம் திரும்பவே இல்லை. அவன் தன் சொந்த வழியையே தொடர்ந்தான். இறைவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இரட்சிப்பின் வழியை அவன் மறுத்தான். அதனால்தான் யூதா 13:14 இவ்வாறாக வாசிக்க கேட்போம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கத்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பும் கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இறைவேதம் இவ்வாறாக கூறுகிறது, நண்பர்களே, நாம் காயினை போல இருக்க வேண்டாம். இறைவனின் எச்சரிப்பான வார்த்தைகளை லூக்கா 13:3 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற்போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். நாம் கவனிப்போம், இறைவனின் நியாயத்தீர்ப்பு என்பது உறுதியானது. பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாத ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தொடரும். இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். காயினை போல உங்களுடைய சொந்த கிரியைகளினால் நீங்கள் நீதிமானாக முடியாது. அநேகர் தங்கள் மதம் போதிக்கிறதான சட்டத்திட்டங்களை கை கொள்வதன் மூலமாக தாங்கள் நீதிமான்களாகிவிட முடியும் என நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவன் ஒரு மதத்தில் இருப்பதால் அது அவனை நீதிமானாக்க முடியாது. ரோமர் 3:23, ஏசையா 64:6 எபேசியர் 2:8-9 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. நமது அடுத்த நிகழ்ச்சியில் ஆதாம் நபி முதல் ஏனோக்கு நபி வரையிலான சந்ததிகளை குறித்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இதுவரை நீங்கள் கவனித்த பிரகாரமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவாக்கியம் இவ்விதமாக கூறுகிறது. 1 பேதுரு 3:9 லூக்கா 13:3 இவ்வாறாக வாசிக்க கேட்போம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். அன்பானவர்களே, அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.